மாவீரமாக்கலாம்.
வணங்குகிறோம்
கலர் ஜாலி
மகாவீரரே, வணங்குகிறோம் மகாவீரரே.
அமைதி, மென்மை, கடின உழைப்பு, போராளிகள், மக்கள் மீது அக்கறை, அஞ்சாம் இவற்றுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் லெப்டினல் ஜோனி. கர்னல் கிட்டண்ணாவையும் லெப்டினல் ஜோனியையும் அந்த கால பகுதி பிரித்து பார்க்க முடியாது. கர்னல் கிட்டண்ணா பல்துறை ஆற்றலாளராக திகழ்ந்ததில் பக்கத்துணையாக விளங்கியவர் ஜோனி குறிப்பிடத்தக்கவர். தமிழ் விடுதலை புலிகளின் முதல்நிலை தளபதிகளில் ஒருவரான லெப்டினல் ஜோனி பேச்சுவார்த்தைக்கென இந்திய படையால் அழைத்து வரப்பட்டு வஞ்சகமாக 1988 மார்ச் மாதம் 13 முல்லைத்தீவு தேவியுர பகுதியில் வைத்து சுடப்பட்டு விதைச்சாவை தழுவிக் கொண்டார். 1980 ஜால்குடா நாடு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கிட்டண்ணாவால் கொண்டுவரப்பட்டது. அதற்கு கிட்டண்ணாவால் சுலங்கா படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று முக்கியத்துவமிக்க பல தாக்குதல்களில் ஜோனி முன்னின்று சமராடினார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தபோது கிட்டண்ணாவோடு தமிழகம் சென்றார். இந்திய படையுடனான மோதல் தொடங்கியது. கிட்டண்ணாவோடு இந்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அது சம்பந்தமாக மேலதிக முடிவுகளை எடுப்பதற்கு கிட்டண்ணா லெப்டினல் ஜோனியை தூதுவராக தேசிய தலைவரை சந்திப்பதற்கு அனுப்பினார். இவர் மூலம் தேசிய தலைவரின் இருப்பிடத்தை மோப்பமடிக்கும் முயற்சியில் இந்திய படைகளும் தேச விரோத சக்திகளும் ஈடுபட்டன. அது சாத்தியப்படாத நிலையிலே ஜோனியை நயவஞ்சமாக கொன்றார்கள். தாயகத்தையும் தேசிய தலைவரையும் ஆழமாக நேசித்து இன்னுரை நீத்த இந்த வங்கை நினைவுகள் என்றும் மனங்களை விட்டு அகலாது. பருத்தித்துறை புரோலியில் சாதியடி என்ற ஊரிலே 1962 மே 21 அன்று பிறந்தவர் ஜோனி. அவரது இயற்பெயர் விக்னேஸ்வரன் விஜயகுமார். பல்கலைக்கழகத்தின் விவசாய பட மாணவனாக இருந்தபோது 1983 போராட்டத்தில் இணைந்து கொண்டார். சிறுவனாக இருந்தபோதே போராட்டத்தில் இணையமற்பட்ட போது அவரது பெற்றோர் விரும்பாததால் கொழும்பில் படிக்க வைக்கப்பட்டார். ஆனால் 1983 சிங்களவர்களால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை தொடர்ந்து போராட்டத்தில் இணைந்து கொண்டார் அவர். அந்த காலகட்டத்தில் இந்தியா அதன் நலன் சார்ந்து தமிழர் விடுதலைக்காக போராடிய அமைப்புகளுக்கு பயிற்சி தர முன்வந்தது. விடுதலை புலிகளின் 200 இரண்டு பிரிவுகளாக பயிற்சி அளித்தது. இந்த பயிற்சிக்காக ஜோனி இந்தியா சென்றபோது அவர் பயிற்சியில் பங்கேற்கவில்லை. தொலைத்தொடர்பு துறையிலே பயிற்சி பெற்று நாடு திரும்பினார். மன்னாரிலும் யாழ்ப்பாணத்திலும் பணியாற்றினார். அப்போது யாழ்குடா நாடு கட்டுப்பாட்டில் இல்லை. படையினர் எந்த நேரம் எங்கும் செல்லாம் என்ற நிலை இருந்தது. ஒருமுறை வல்வெட்டித்துறை கெருடாவிலில் ஜோனியை படையினர் சுற்றி வளைத்து அடையாள அட்டையை கேட்டுள்ளார்கள். அப்போது தனது கை துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். மேஜர் வாசுவும் ஜோனியும் படையினரை எங்கேயாவது தாக்க வேண்டும் என்ற முனை போடியிருந்தார்கள். கைக்குண்டுகளோடு படையினரை தேடித்திருந்தார்கள். இவர்களை வளர்த்து வருவதில் கர்னல் கிட்டன் அவர்கள் பெரிய பங்காற்றினார். மேலும் ஜோனியை தனக்கு அடுத்த நிலை தளபதியாகவும் உருவாக்கி வைத்திருந்தார். படைநிலைகளை போய் பார்ப்பது, போராளிகளை சந்திப்பது, களநிலைகளை அறிவது, போராளிகளின் நலன் பேணுவது, பயிற்சி வழங்குவது, புதிய புதிய படை கட்டமைப்பை உருவாக்க ஊக்கப்படுத்துதல். கட்டமைப்புகளுக்கூடாக அப்போது இருந்த தும்பு தொழிற்சாலை, வெடிபொருள் உற்பத்தி சாலை ஆகியவற்றை நேரில் பார்வையிடுவது என்று ஜோனி பல பணிகளை செய்து முடித்தவர். ஜோனியை பொறுத்தவரை ஜார்குடா நாட்டில் அவருக்கு ஒவ்வொரு இடமும் தெளிவாக தெரியும். எல்லா இடமும் பற்றியும் அவர் தரவுகளை வைத்திருந்தார். பொதுவாக கிணல் கிட்டு அவர்கள் இல்லாத போது ஜாழ்ப்பாணத்தில் நடந்த தாக்குதல்களை ஜோனி வழிநடத்தினார். அந்த தாக்குதல்களில் கலந்து கொண்டார். 1985 ஜாழ்ப்பாணம் காவல்துறை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜோனியும் லெப்டினன்ட் வாசனும் அந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள். 1984 தெல்லிப்படை கட்டுமன் மீதியிலே கண்ணிவெடி தாக்குதல் நடத்தியவர் லெப்டினன்ட் வாசன். இதில் கர்னல் ஆரியபெருமா விட்டு சிங்களப்படைகள் கொல்லப்பட்டார்கள். ஒருபுறம் சதுப்பிள்ளத்தையும் ஜாழ்ப்பாணம் டச்சு கோட்டையும் மற்றொருபுறம் துறைப்பா விளையாட்டரங்கம் முன்புறம் பரந்தபலி மைதானத்தையும் கொண்டிருந்தது. சுலங்கா காவல்துறை கோட்டையிலிருந்தும் அதற்கு இலகுவாக உதவி கிடைக்கக்கூடியதாக இருந்தது. காவல்துறை மீது வெற்றிகர தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினார். 100 தொலைவிலே குருநகர் முகாம் இருந்தது. கோட்டை, குருநகர், ஜாழ், காவல்துறை மூன்றும் ஒன்றுக்கொன்று தேவையான போது உதவிகளை பெறுகின்ற வகையில் தான் இருந்தது. அத்தோடு இந்த ஜாழ்ப்பாண காவல்துறை பலப்படுத்தப்பட்டிருந்தது. அகழிகள் வெட்டப்பட்டு முக்கம்பி வீதிகள் போடப்பட்டிருந்தன. அதை சுற்றி கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டிருந்தன. நடுவிலே 60 உயர பாதுகாப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு இரவும் பகலும் காவல் காக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை மீது வெற்றிகரமான தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினார்கள். இதற்கு ஜோனி மற்றும் வாசனின் பங்களிப்பு அளப்பெரியது. காவல்துறை கைப்பற்றப்பட்ட பின்னர் குருநகர் முகாம் மூடப்பட்டது. காவல்துறை கைப்பற்றப்பட்ட பின்னர் தான் ஜாழ்ப்பாணம் படிப்படியாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஒருமுறை கைக்குண்டு வெடித்த போதும் கட்டுமன் சமரிலும் இந்திய படையோடு சுதுமலையில் நடந்த தாக்குதலின் போதும் 3 விழுப்புண் பெற்றவர் ஜோனி. கட்டுமன் தாக்குதலின் போது நெற்றியின் உள் சென்ற ரவை காதின் வழியே வெளிவந்தது. அதனால் நெற்றியில் அவருக்கு மென்மையான தோலாக இருந்தது. இந்தியாவுடனான சண்டையில் காயப்பட்ட பின்னர் அவர் இந்தியாவுக்கு சென்று விட்டார். 1987 தேசிய தலைவர்கள் தமிழிடம் திரும்பிய போது ஜோனியின் ஆற்றலை கண்டு அவருக்கு 90 பேர் கொண்ட அணியை கொடுத்து ஒரு தாக்குதல் அணியாக பயிற்சி கொடுத்து தாக்குதலில் ஈடுபடும்படி பணித்தார். முதன் முதலில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தாக்குதல் அணியாக கூடாது இருக்கிறார். இந்த அணியிலே சிலரை அச்சுவேலிக்கு அழைத்துச் சென்று அங்கு ஒரு தாக்குதலை மேற்கொண்டு 6 படையினரை கொன்று அங்கிருந்த படைக்கரங்களை ஜோனி கைப்பற்றி வந்தார். அதன் பின்பு அவர் இந்தியா சென்று விட்டார். இந்தியாவுடனான போர் வெடித்தபோது ஜோனி இந்தியாவில் இருந்தார். ஜோனி அங்கே இருந்தபோது மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்திய அரசு அவருக்கு கொடுத்தது. மிக விரைவில் நாங்கள் புலிகளை அடித்து விடுவோம், தேசிய தலைவரை கைது செய்வோம் அல்லது கொல்வோம், அருகாமையில் சென்று விட்டோம், நாளை பிடித்து விடுவோம் என்றெல்லாம் பொய்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எட்டிய தொலைவில் இல்லைத்தான், மிக அருகாமையில் தான் இருந்தார்கள். தேசிய தலைவரை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை எந்த வகையிலும் விட்டுக் கொடுப்பதில்லை என்று உறுதி கொண்டிருந்தார். தான் இந்த போராட்டத்திலே கொல்லப்பட்டால் தன்னை தீவிரிலேயே கொண்டு போய் எரிக்கும்படியும் போராளிகளுக்கு கூறியிருந்தார். நான் இருக்கும் வரை இந்த போராட்டத்தை நடத்துவேன், எனக்கு பின்னால் வருகின்ற தலைவர்கள் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். குமரப்பா விலேந்திரன் ஆகியோரை இந்தியா கொலை செய்தபோது தேசிய தலைவர் அவர்கள் மிகவும் ஆத்திரமடைந்திருந்தார். அவர்கள் உயிரை தற்கொலையாக அளித்து வீரச்சாவை தழுவிய போது திட்டமிட்டு ஏமாற்றி கொலை செய்தது அந்த கோபத்தோடு தேசிய தலைவர் இருந்தார். ஜோனி அவர்கள் தேராவில்கண்மையில் இந்திய படையின் சுற்றி வளைப்பிலே படுகொலை செய்யப்பட்டார். மிகப்பெரிய சிறந்த பண்பான் உயர்ந்த போராளியை அன்று இழந்தார்கள். ஜோனியை பொறுத்தவரை ஜால்குடா நாடு என்பது அவருக்கு வீடு போல், எல்லாமும் எல்லாவிடமும் அவருக்கு தெரியும். 1983 ஆண்டிலிருந்து அவர் வீரச்சாவடை என்றவரை அவரது பங்களிப்பு விடுதலை போராட்டத்துக்கு பெரும் பங்காக இருந்தது. போராளிகளால் மட்டுமல்ல பொதுமக்களாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு நல்ல மனிதனாக ஜோனி வாழ்ந்தார். இத்தனை திறமைகளையும் கொண்ட சிறந்த வீரனை அன்று இழந்தோம். லெப்டினல் ஜோனியின் மாவீரம குடம் கேட்டோம்.
எனது நண்பனே எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில் நீடா மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகைவரை வென்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே எந்த மனசில் நீ